ஜெபித்து சிந்தனைக்குள்ளாக சொல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தேவனே, மறுபடியும் ஆகும்படி சமூகத்தில் வருகிறோம். சிந்திக்க இருக்கிற வார்த்தையை நீர் ஆசுவதையும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் மட்டுப்படவும் நீர் உயர்ந்திருக்கவும் எல்லாவிதமான மனுஷிய சிந்தனைக்கும் வழிவகுக்காமல் உம்மை மட்டுமே மகிமைப்படுத்தி பார்க்கவும் நாங்கள் மனம் திரும்பவும் உம்முடைய நாமும் இந்த ஆலயத்திலே மகிமைப்படவும் நீர் கிருபையும் மறக்கவும் பாராட்டும். மீதியான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும் இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்லபிதாவே, ஆமென். சிந்தனைக்காக பிலிப்பியர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவினாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தியும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றிலும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானது என்ன அல்ல பிறருக்கானது என்னை நோக்குவானாக. தொடர்ச்சியாக திருச்சபையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக வாழும் ஒரு சமூகம் எப்படிப்பட்டதாய், எப்படிப்பட்ட குணாதிசயத்தை கொண்டுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக திருச்சபையிலே விசுவாசிகள் எந்த மாதிரியான குணாதிசயங்களை அடிப்படையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் சிந்தித்து வருகிறோம். இப்படி பார்க்கும்போது ஆதி திருச்சபையில ஆதி பெற்றோர்களால் ஒரு விசுவாச அறிக்கையானது நிறுவப்பட்டது. அந்த விசுவாச அறிக்கை பேர் அப்போஸ்டலிக் கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போஸ்டலிக் கிரீட் அப்படின்னு சொல்லும் போது அந்த அதில் சபையினுடைய ஒரு நான்கு குணாதிசயத்தை கூறியிருந்தார்கள். அதில் முதலாவது ஆங்கிலத்திலே பார்க்கும்போது சர்ச் இஸ் ஒன் ஹோலி கத்தோலிக் அப்போஸ்டலிக் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சபையினுடைய அந்த குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சபையானது ஒன்றாக இருக்கிறது, இரண்டாவது சபை பரிசுத்தம் உள்ளது, மூன்றாவது சபையானது உலகளாவிய சபையாக, கடைசியாக அது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபையாக இருக்க வேண்டும். திருச்சபை என்று பார்க்கும் பொழுது இந்த நாலு தான் திருச்சபையுடைய அடிப்படை குணாதிசயமாக இருக்க வேண்டும். அதில் எடுத்தோனே பார்க்கும் பொழுது சபையானது ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்ற சபை சர்ச் இஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரே சபையாக, ஒரே சபையாக என்று சொல்லும் போது அங்க ஒற்றுமையை குறிக்கிறதாக இருக்கிறது. சபையுடைய அடிப்படை குணாதிசயம் சபை என்று சொல்லும் போது சபையிலே முதல் முதலாக தோன்றுவது எது, அதோடைய சபை என்று அடையாளப்படுத்துவது எது என்று பார்க்கும்போது அது ஒன்றாக இருக்கிறது, அது ஒற்றுமையாக இருக்கிறது, அது விசுவாசிகளின் ஐக்கியத்தை கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும். சபையிலே சந்தோஷம் வளர வேண்டும் என்றால் உறவுகள் மேம்பட வேண்டும். உறவுகள் மேம்பட வேண்டும் என்றால் ஒற்றுமை நிலைத்து நிற்க வேண்டும். சந்தோஷம் இருந்தால் மட்டுமே சபையில் தேவனுக்கு மெய்யாய் ஆராதனை செலுத்த முடியும். மெய்யான ஆராதனையில் மட்டுமே தேவன் திருச்சபையில் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையினுடைய வாழ்க்கையிலும் ஒரு அடிப்படை காரியம் என்ன, உங்களுடைய என்னுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி நம்ம கூட்டாக ஒரு சமூகமாக வாழும் பொழுது கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழும் வாழ்க்கை. இப்ப கிறிஸ்துவை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். கிறிஸ்துவை நான் விசுவாசிகளாக ஐக்கியப்பட்டு இணைந்து வாழும் போதும் நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்றால் நான் முதலாவது கிறிஸ்து விரும்புகிற குணாதிசயங்களை கொண்டிருக்கிறவராக இருக்க வேண்டும். கிறிஸ்து விரும்புகிற அந்த அடிப்படை காரியங்களை நான் கொண்டிருக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவன் சபையிலே மகிமைப்படுபவராக இருக்க வேண்டும் என்றால் அடிப்படையிலே சபையானது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் முதலாம் அதிகாரம் 27-30 வசனங்களை பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தின் நிமித்தமாக சபைக்கு வெளியில் இருந்து பிரச்சனை வரும்போது சபையானது அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தோம். திருச்சபைக்கு வெளியே இருந்து பிரச்சனைகள் வரும்போது சபையானது அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கும் போது பவுல் சொல்கிறார், முதலாவது உறுதியாக நிற்க வேண்டும், தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது ஒன்றாக இணைய வேண்டும் என்று பார்த்தோம். ஒன்றாக இணையும் போது பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்போ இரண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களில் எதை முக்கியப்படுத்தி பேசுகிறார் என்று பார்க்கும் பொழுது சபையை பிளவுபடுத்த, சபையை பிரிக்க அநேகர் முயற்சி செய்கிறார்கள். சபை பிரிக்க வெளியிலிருந்து அநேக ஆபத்துகள் காத்திருக்கிறது. இந்த ஆபத்துக்களை நாம் ஃபேஸ் பண்றதுக்கு முன்பாக, எதிர்கொள்வதற்கு முன்பாக சபைக்குள்ளாக இருக்கிற பிரிவுகளை சரி செய்ய வேண்டும் என்று பவுல் முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறார். சபைக்கு வெளியில் இருந்து வரும் உபத்திரவங்களை எதிர்கொள்ள சபைக்குள்ளாக இருக்கும் பிரிவினைகளை சரி செய்ய வேண்டும். விசுவாசிகள் ஒன்றாய் இணைந்து சபையிலிருந்து வெளியிலே வருகை எதிர்நோக்க வேண்டும் என்று முக்கியத்துவப்படுத்துகிறார். அதனாலதான் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல பார்க்கும்போது எடுத்தோன்னே ஆதலால் என்று சொல்றார். இந்த ஆதலால் என்ற வார்த்தை முதலாம் அதிகாரம் 27 வசனத்தின் 30 வசனத்தையும் இரண்டாம் அதிகாரம் முதல் 4 வசனத்தையும் இணைக்கிறதாக இருக்கிறது. அது எப்படி இணைக்கிறதாக இருக்குன்னு பார்க்கும்போது, நீங்கள் உபத்திரவத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், ஆதலால் உங்களுக்குள் இருக்கும் பிரிவினுகளை முதலாவது சரி செய்யுங்கள் என்று பவுல் இந்த 4 வசனத்திலையும் சொல்ல இருக்கிறார். இப்ப இந்த 2 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும்போது இந்த 1 வசனம் ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை சொல்கிறது. என்ன காரியம் என்று பார்க்கும் பொழுது, ரட்சிப்பில் தேவனுடைய செயலையும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகள் ரட்சிப்பின் அனுபவத்தை விசுவாசிகளுடைய வாழ்வில் உறுதி செய்யவும் அழைக்கிறது. இப்ப 2 முதல் 4 வசனங்கள் ஒரு அடிப்படையான காரியத்தை சொல்லுது. என்ன அடிப்படையான காரியம் என்று பார்க்கும் பொழுது, ரட்சிப்பில் தேவனுடைய செயல் விசுவாசிகள் இடத்தில் எப்படி தோன்றியது என்பதையும், அந்த ரட்சிப்பின் செயலை விசுவாசிகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் இங்க தெளிவாக சொல்கிறது. இப்பதான் பார்க்கிறோம் 1 வசனத்துல, அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது இஃப் தேர் இஸ் எனி அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இஃப் தேர் இஸ் எனி என்கரேஜ்மெண்ட், இஃப் தேர் இஸ் எனி கம்ஃபர்ட், இஃப் தேர் இஸ் எனி லவ், இஃப் தேர் இஸ் எனி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ஸ்பிரிட், இஃப் தேர் இஸ் எனி அஃபெக்ஷன், எல்லா வார்த்தைக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கும்பொழுது இவ் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள் உண்டாயிருந்தால், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால், கடவுளுடைய ரட்சிப்பின் செயலானது, அந்த தெய்வீக செயலானது உங்களுடைய வாழ்வில் நடைபெற்றிருந்தால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்றார். இப்ப முதலாவது ஒற்றுமையாக இருப்பது என்று பார்க்கும் பொழுது அது மனிதனுடைய முயற்சி அல்ல. 2 முதலாவது வசனம் சொல்கிற ஒரு அடிப்படை காரியம், சபையில் விசுவாசிகளுடைய ஒற்றுமை என்பது மனித முயற்சி அல்ல, அல்லது அது சபையினுடைய ஒரு சாதனை அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய ஈவாக இருக்கிறது. சபையின் விசுவாசிகளுடைய ஐக்கியம் என்பது கடவுள் கொடுக்கும் ஈவாக இருக்கிறது, அது எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சி அல்ல. அதனாலதான் சொல்றார் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். இப்ப முதலாவது கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் என்று சொல்லும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவே அந்த ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்து மட்டுமே அந்த ஆறுதலை ஒரு குழுவாக ஒரு ஐக்கியமாக வாழ்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஐக்கியமாக ஒரு குழுவாக ஒரு திருச்சபையாக வாழ்கிற நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது அந்த கிறிஸ்துவனுடைய ஆறுதலை நாம் தண்ணீர் நம்ம இடத்திலிருந்து மற்றவர்களுக்கு ஊற்ற வேண்டும். அது நம்ம இடத்திலிருந்து இட் சுட் பி ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது நம்ம இடத்திலிருந்து அந்த ஆறுதல், அந்த என்கரேஜ்மெண்ட் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அது மற்றவர்கள் இடத்திலும் அது கடந்து செல்ல வேண்டும். கிறிஸ்துவே அந்த ஆறுதலின் காரணராக இருக்கிறார். கிறிஸ்துவே நம்மை ஆறுதல் படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவே நம்மை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அந்த சமாதானமானது ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலிருந்தும் அது மற்றவர்களுக்கு பரம்புவதா இருக்க வேண்டும், அது மற்றவர்கள் இடத்துல போய் செல்கிறதா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் என்று ஏன் இந்த இடத்துல பவுல் சொல்றார், ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டும் ஆறுதல் வருகிறது என்று நாம் சிந்திக்கும் போது, இதை 1 அதிகாரம் 29 வசனத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்ப விசுவாசம் மட்டும் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருவதல்ல, அந்த உபத்திரவும் அந்த பாடுகளும் கிறிஸ்துவின் இடத்தில் வருகிறது, கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது என்று பார்க்கிறோம். இப்ப யாருக்கு ஆறுதல், யாருக்கு அந்த கிறிஸ்துவினுடைய ஆறுதல் தேவை என்றால், கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுபவர்களுக்கு அந்த ஆறுதல் தேவைப்படுகிறது. அது கிறிஸ்துவே தருகிறவராக இருக்கிறார். உபத்திரவத்தின் போது எது ஆறுதல் தருகிறது? அடுத்த ஒரு கேள்வி, ஆறுதல் கிறிஸ்துவினால் உண்டாகும் ஆறுதல். இப்ப கிறிஸ்துவினால் உண்டாகும் ஆறுதல் அது எப்படிப்பட்ட ஆறுதல்? இப்ப விசுவாசிகளுக்கு ஒரு ஆறுதல் என்றால் அது எப்படிப்பட்ட ஆறுதல்? இந்த ஆறுதல் எப்படி அப்படின்னு பார்க்கும் போது, அந்த கிறிஸ்துவே உபத்திரவத்தின் ஊடாக தான் வாழ்ந்தார் என்பதை அறிவதுதான் மெய்யான ஆறுதல். ஆறுதல் என்று சொல்லும் போது அந்த உபத்திரவத்திலிருந்து முழுவதுமான விடுதலை அல்ல. ஆறுதல் என்று சொல்லும் போது கடவுள் உங்களை வந்து சமாதானப்படுத்துவது அல்ல. ஆறுதல் என்று சொல்லும் போது அந்த ஆறுதலை கொடுத்த அந்த கிறிஸ்துவே, இந்த ஆறுதலை கொடுக்கிற அந்த தேவன் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, இந்த உலகத்தில் வாழும் போது அவர் உபத்திரவத்தின் ஊடாக தான் வாழ்ந்தார் என்பதை அறிவது மெய்யான ஆறுதலாக இருக்கிறது. திருச்சபைக்குள்ளாக வாழ்கிற நீங்களும் நானும், திருச்சபைக்குள்ளாக விசுவாசிகளாக ஐக்கியப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், உபத்திரவத்தின் மத்தியில நான் என்ன செய்யணும், உபத்திரவத்தின் மத்தியில நான் எப்படி ஆறுதல் அடைய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அந்த ஆறுதலுக்குள்ளாக அந்த ஆறுதலை கிறிஸ்து தருகிறார். எப்படி தருகிறார் என்றால், அவரே இந்த உபத்திரவத்தின் ஊடாக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த கிறிஸ்து மட்டுமே உபத்திரவத்தின் வாழ்ந்தார், அந்த கிறிஸ்து எனக்கு ஆறுதல் தருகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். 2 கொரிந்தியர் 5:7 பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5:7 எப்படியெனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. முதலாவது சொல்கிற பவுல் சொல்கிற காரியம் கொரிந்தியர் திருச்சபைக்கு, கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. அதனால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலும் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியாய் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக ஆறுதல் அடையும் போது அந்த கிறிஸ்துவே அவர்களுக்கு ஆறுதல் தருகிறார். இந்த 5:7 மையம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவனே விசுவாசிகளுக்கு ஆறுதலின் காரணராய் இருக்கிறார். பாடுபடுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவனே அவர் ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனே இந்த ஆறுதலை சமாதானத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். இப்போ பிலிப்பிய சபைக்கு இந்த காரியத்தை அவர் சொல்லும் போது, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று முதலாவது சொல்லிவிட்டார். திருச்சபைக்கு வெளியே இருந்து உபத்திரவம் உண்டு. அதனால் கிறிஸ்து கொடுக்கும் அந்த ஆறுதல் உங்களிடத்தில் என்னவாக இருக்கிறது என்றால், அது பரிபூர்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் குழாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்றார். அதனாலதான் பிலிப்பியர் 2:1 பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துறார். முக்கியமான பதம். பவுலுடைய நிருபங்கள்ல கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுதல் என்பது மிக மிக முக்கியமான பதம். ஆறுதல் கிடைக்கிறது, யாருக்கு ஆறுதல் கிடைக்கிறது என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒரு மக்களுக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற தனிப்பட்ட மனிதன் இங்கே குறிப்பிடவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒரு சபை. கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் பயன்படுத்தப்படும் போது அது விசுவாசிகளை ஒன்றிணைக்கிறது. இப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு மனிதன் என்று பார்க்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக மெய்யாய் வச்சிக்கப்பட்ட, மெய்யாய் தேவனை விசுவாசிக்கிற ஒரு கூட்டமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவை மெய்யாய் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்கள். இங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலர் பேர் மட்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஜனம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லா மனிதனும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு சமூகமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் சமூகம் ஒற்றுமையோடு வாழும் போது உபத்திரவத்தில் என்ன செய்கிறது என்று பார்க்கும் போது வேதனை குறைகிறது. ஏன் இந்த இடத்துல பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆறுதல் என்று சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் சமூகத்தினுடைய அடிப்படை குணாதிசயம் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை வெளிப்படும் போது உபத்திரவத்தின் போது அந்த வேதனை குறைகிறதாக இருக்கிறது. விசுவாசி தன் சபையில் ஒற்றுமையில் கிறிஸ்துவின் சமாதானத்தை காணும் போது அந்த ஒற்றுமையில் பயமும் பயத்தையும் துயரத்தையும் அது மாற்றுகிறதாக இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிறேன் என்ற எண்ணம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வரும்போது, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பயணிக்கிறேன், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு விசுவாசியும் சிந்திக்கும் போது, உபத்திரவத்தின் போது அவனுக்கு அந்த துயரமும் பயமும் குறைகிறதாக இருக்கிறது. இந்த மாதிரியான கிறிஸ்துவின் ஆறுதல் சபையில் வளர வேண்டும் என்றால், முதலாவது சபை விசுவாசிகள் ஒற்றுமையாக இருப்பதை லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும். இது இரட்சிப்பின் செயல். ரட்சிப்பின் செயல் இது எப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவே முதலாவது உங்களை பிதாவோடு ஆறுதல் படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவே உங்களை முதலாவது முன்வந்து தன்னுடைய பிதாவோடு உங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அந்த அனுபவத்தை பெற்ற நீங்கள் திருச்சபையில் ஒன்றாக இருக்கும் போது அந்த அனுபவத்தை புரிந்திருக்க வேண்டும். ஆறுதலின் தேவன் கிறிஸ்துவாக இருக்கிறார், அவருக்குள் வாழுகிற அந்த ஐக்கியமானது, அந்த ஆறுதலை மற்ற விசுவாசிகளிடத்திலும் திருச்சபையிலும் அதை பரப்புவர்களாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. விசுவாசம் மட்டும் தேவனுடைய ஈவல்ல, உபத்திரவம் மட்டும் தேவனுடைய ஈவல்ல, ஒற்றுமையும் தேவனுடைய ஈவாக இருக்கிறது. ஏன் என்று பார்க்கும்போது, அது சரியான முறையில நாம் வேதத்தையும் ரட்சிப்பின் செயல்களையும் புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த ஒற்றுமையானது திருச்சபையில் வளருகிறதா இருக்கிறது. அடுத்த ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, அன்பினாலே யாதொரு தேறுதலும். அன்பு என்ற வார்த்தை இந்த நிருபத்தில் பயன்படுத்தும் போது, பவுல் பிலிப்பியர்ல பயன்படுத்தும் போது ஒரு விஷயத்த குறிப்பா புரிஞ்சுக்கணும். அன்பு என்று சொல்லும் போது பவுல் எதை சொல்றார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் மீதான அன்பு, அடுத்து பவுலுக்கும் சபைக்கும் மீதான அன்பு, அடுத்து விசுவாசிகள் சபையில் ஒருவருக்கு ஒருவர் மீதான அன்பை குறிக்கிறது. இப்ப அன்பு என்று பிலிப்பியர்ல நீங்க வாசிக்கும் படும்போது, முதலாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளான அன்பு, அடுத்து பவுலுக்கும் சபைக்கும் உள்ளான அன்பு, அடுத்து விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கிறதான அன்பை குறிக்கிறது. முதலாவது பார்க்கிறோம் இந்த அன்பு என்ற வார்த்தை 1 Corinthians 9 பார்க்கிறோம். அன்பினாலே அன்பு எல்லா உணர்விலும் எல்லா அறிவிலும் இன்னும் அதிகமாய் பெருகப்பட வேண்டும். இதான் அவருடைய ஜெபம். இந்த சபைக்காக அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, அன்பானது எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். இப்ப என்ன செய்யறார்னா, அந்த அன்பை கட்டளையிடுகிறார். எப்படி கட்டளையிடுகிறார் என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த அன்பில் வேறொன்றி நிற்க வேண்டும். இந்த அன்பில் யாதொரு தேறுதலும். இப்ப விசுவாசிகளுக்குள்ளாக அந்த அன்பானது கிறிஸ்துவின் இடத்துல முதலாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளாக வேறொன்று இருக்க வேண்டும். கிறிஸ்து சபையை எப்படி நேசித்தாரோ, கிறிஸ்து தன்னுடைய அன்பை சபையில் எப்படி வெளிப்படுத்தினாரோ, அதே போல விசுவாசிகளும் தங்களுடைய அன்பை சபையில் வெளிப்படுத்த வேண்டும். அங்க பார்க்கும்பொழுது தேர்தலும் என்ற வார்த்தை மூல மொழியில அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடன் நட்பாக பேசுதல், ஃப்ரெண்ட்லி டாக். இப்ப அன்பினாலே என்ன செய்ய வேண்டும்னா, சக விசுவாசிகளிடத்தில் தேர்தலாக பேச வேண்டும், நட்பாக பேச வேண்டும். அப்போ அங்க என்ன செய்து அப்படின்னா, ரட்சிப்பு என்ன செய்தது உங்களையும் என்னையும், ரட்சிப்பு தேவனோடு நம்மை ஒன்றாக பேச வைத்தது. ரட்சிப்பு என்னை பிதாவோடு சமாதானப்படுத்தி தேவனுடைய கோபத்தை என் மீது இருந்து நீக்கி என்னையும் கடவுளோடு இணைத்து என்னை பேச வைத்தது. அதான் ரட்சிப்பினுடைய செயல். இப்ப ரட்சிப்பினுடைய செயலை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே ஒற்றுமையை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப முதலாவது பார்த்தோம் ஆறுதல், அது தேவன் கொடுக்கிற ஆறுதல், அது தேவனை காரணராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம் அன்பும் தேறுதலும். அன்பு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அன்பில் வேறொன்று விசுவாசிகள் நிற்க வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடு என்னன்னு பார்க்கும்போது, அது என்னை என் மீது கோபமாக இருந்த கடவுளிடத்தில் நெருங்கி செய்து அவரோடு உறவில் ஈடுபடுத்தியது, என்னை என்னுடைய தேவனிடத்தில் பேச வைத்தது. போ, இது கொஞ்சம் டீப்பா போகுது. என்ன செய்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன செய்யறா, என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஜெபத்தில் தேவனிடத்தில் நாம் ஆறுதலாகவும் நட்பாகவும் பேசுகிறோம். நம்முடைய உணர்வுகளை தேவனிடத்தில் நாம் பிரதிபலிக்கிறோம். இது யார் காரணர், இது யார் கொடுத்தா, இது தேவன் உங்களுக்கு அருள்கிறார். ஏன், அது அவருடைய அன்பினால். அந்த அன்பில் நீங்கள் வேறொன்றி நிற்கும் போது சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் மற்ற விசுவாசிகளிடத்தில் அந்த அன்பை ஒரு நட்பாக, நட்பின் மூலமாக, அன்பான வார்த்தையின் மூலமாக அதை பிரதிபலிக்க வேண்டும். இன்னைக்கு பேசுறதா ரொம்ப பெரிய கஷ்டம், எல்லாருக்கும் இதெல்லாம் கேட்டுருவோம், பேசுறது ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம பேசுற ஒரு ஸ்லாங் மற்றவங்களுக்கு அது ரூடா இருக்கும். நம்ம பேசுற மனசுல நினைச்சிருப்போம், ஆனா வாயில வார்த்தை வேற மாதிரி வரும். ஜாக்கிரதையா பேசணும், தெளிவா பேசணும், அன்பா பேசணும். கிறிஸ்து எப்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல பேசினாரோ, அதே போல நீங்களும் நானும் சக விசுவாசிகள் இடத்துல பேசணும். கிறிஸ்து எப்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் பாவம் செய்யும் போது இன்னும் எனக்காக அந்த அன்போடு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரோ, கிறிஸ்து எப்படி பிதாவின் இடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதே போல அதே அன்பையும் அதே உணர்வோடும் விசுவாசிகள் சக விசுவாசிகள் இடத்தில் பேச வேண்டும். கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான், ஆனா இத நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை நடைமுறைப்படுத்த அதனாலதான் சொல்றோம் அன்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு நிலைப்பாடு அல்ல, இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ டைனமிக் ப்ராசஸ். அது ஒரு செயல்முறையாக இருக்கிறது. இப்ப நான் நாளைக்கே போய் நான் சமாதானமா எல்லாரும் கூடியும் கிறிஸ்து எப்படி பேசுறாரோ அதே போல பேச முடியாது, அது ஒரு அனுபவம். இப்ப திருச்சபையிலே கூட்டாக வாழ்கிற நீங்களும் நானும், ஐக்கியமாக வாழ்கிற நீங்களும் நானும் திருச்சபையிலே அன்பை வெளிப்படுத்தும் போது சாந்தத்தோடனும் மனத்தாழ்மையுடனும் தேர்தலுடனும் கிறிஸ்து எப்படி உங்களுடைய தன்னுடைய அன்பை நம்ம இடத்துல வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் சபையிலே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் ரட்சிப்பின் செயல், இதுதான் கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பண்ணது. கடவுள் சிலுவையில என்ன செஞ்சாரு அப்படின்னா இதுதான் பண்ணார். நம்ம இங்க இருக்கிற யாரும் பகைஞர் கிடையாது, ஆனா கிறிஸ்து என்ன பண்ணார்னா பகைஞராகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் இதை செஞ்சார். இங்க இருக்கிற விசுவாசிகள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிற நீங்களும் நானும் இந்த அன்பை நம்மளுக்குள்ளாக இன்னும் பலப்படுத்த வேண்டும். இதான் ரட்சிப்பின் செயலாக இருக்கிறது, இதான் திருச்சபையில ஒற்றுமை வளர்வதற்கு ஒரு படிக்கல்லாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவியின் யாதொரு ஐக்கியம், அந்த ரட்சிப்பின் செயல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தினால் உண்டான ஐக்கியம். இந்த ஐக்கியம் என்று சொல்லும் போது முதலாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிரீக்ல பாத்தீங்கன்னா கொய்னோனியா அப்படின்னு சொல்றோம். கொய்னோனியா அப்படின்னா ஐக்கியம். எதனால உண்டான ஐக்கியம், யார் மூலமாக உண்டான ஐக்கியம்? இந்த ஐக்கியம் சுவிசேஷத்தினால் உண்டான ஐக்கியம். இந்த ஐக்கியம் சுவிசேஷத்தை கேட்டதினால் வந்த ஐக்கியம். இந்த ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை கேட்டதினால், சிலுவை மரணத்தை நான் விசுவாசிப்பதனால் அந்த பிரசங்கத்தின் மூலமாக ஏற்பட்ட ஐக்கியம். இந்த ஐக்கியமானது பரிசுத்தாவியனரால் ஏற்பட்டப்பட்டது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு ஆவியினாலே யாதொரு ஐக்கியமும். இந்த ஆவினாலே யாதொரு ஐக்கியமும் என்று சொன்னால் அங்கு ஒரு காமன், ஒரு ஓனர்ஷிப், ஒரு பொதுவான உரிமையாளரை குறித்து பேசுகிறது. உங்களுக்கும் எனக்கும் பொதுவாக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் பொதுவாக இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். எனக்குள்ளாகவும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளாகவும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நாம் ஒரே பரிசுத்தாவியானவரை வைத்திருக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் பரிசுத்தாவியானவருடைய புத்திரராய் இருக்கிறார்கள். விசுவாசிகள் அனைவர்களும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். விசுவாசிகளாகிய மெய்யான விசுவாசியாகிய எனக்குள் எந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரோ அதே போல அதே பரிசுத்தாவியானவர் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இருக்கிறார். அது கண்டிப்பா அடிப்படையிலே புரிந்து கொள்ளவங்க விஷயம். முதலாவது பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை சரியான முறையிலே விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது எனக்குள்ளாக எந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரோ அதே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் மாற மாட்டார், ஏன்னா பரிசுத்தாவியானவர் திரியேகத்தில் உள்ள ஒரு தேவன், அவர் திரியேகத்தில் ஒரு நபர், திரியேக தேவன் அவர் மாறுவதில்லை, அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார் என்பது அவருடைய அடிப்படை குணாதிசயம். அப்படி மாறுகிறவராக இருந்தால் பரிசுத்தாவியானவர் தேவன் இல்லை என்று அர்த்தம். இப்ப எனக்குள்ளாக எந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரோ, ஆபிரகாமுக்குள்ள எந்த பரிசுத்தாவியானவர் இருந்தாரோ, தாவீதுக்குள்ளாக எந்த பரிசுத்தாவியானவர் இருந்தாரோ அதே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். அது எப்போ, நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக அவர் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். நம்ம இங்க இருக்கிற அனைவரும் அந்த பரிசுத்தாவியானவரால் ஐக்கியமாகப்பட்டிருக்கிறோம். இப்ப பார்க்கும்போது இதை பழைய ஏற்பாட்டை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். உபாகமம் 10:9 வசனத்தை பார்க்கும்போது, உபாகமம் 10:9 லேவியரை குறிச்சு பேசுறார். லேவியருக்கு எந்த ஒரு நிலமும் சுதந்திரமாக கொடுப்பதில்லை. ஏன் என்று பார்க்கும் பொழுது கர்த்தரே அவனுக்கு சுதந்திரமாக இருக்கிறார். அதே போல கர்த்தர் சபைக்கு பரிசுத்த ஆவியானவரை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். எப்படி லேவியனுக்கு தேவன் சுதந்திரரா இருக்கிறாரோ அதே போல சபைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார்னா சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் சுதந்திரர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிகளுடைய இருதயத்திலும் அவர் முத்திரையிடப்பட்டிருக்கிறார். நாம் விசுவாசிகள் என்றால் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை மையமாக கொண்டுள்ளோம். ஆகவே இங்கு ஏதோ ஒரு தனிநபர் மட்டும் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார் என்று கூறாமல் மெய்யான விசுவாசி மெய்யான விசுவாச மக்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறோம் கொண்டுள்ளோம். ஆகவே நாம் கடவுளால் ஐக்கியமானபடியினால் ஒற்றுமையாய் இருப்பது விசுவாசிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. ரட்சிப்பில தேவன் உங்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறபடியால் நாம் எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்கிறபடியால் சபையிலே ஒற்றுமையாய் இருப்பது விசுவாசிகளுடைய அடிப்படை பொறுப்பாக இருக்கிறது. ஒற்றுமை என்பது ரட்சிப்பின் செயலாக இருக்கிறது. சபையில ஒற்றுமை இல்லை அப்படின்னா எங்க அடிப்படை கேள்வி வருது அப்படின்னா நான் மெய்யான முறையிலே இயேசு கிறிஸ்துவிலிருந்து அந்த ஆறுதலை பெற்றிருக்கிறேனா, நான் மெய்யான முறையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்திருக்கிறேனா, நான் மெய்யான முறையிலே பரிசுத்த ஆவியானவரை தேவனை எனக்கு சுதந்திரராக கொண்டிருக்கிறேனா, அப்படி நான் சுதந்திரராக கொண்டிருக்கிறேன் நான் மெய்யாண்மை தேவனுடைய புத்திரரா, நான் தேவனுடைய பிள்ளையா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. கடைசியாக முதலாம் வசனத்துல பார்க்கும்போது யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கமும் உண்டானால் கடவுள் மட்டுமே நான் இரக்கத்திற்கும் காரணம். பவுல் சபையை பட்சமும் இரக்கமும் கொண்டு ஒற்றுமையாக இருக்க உற்சாகப்படுத்துகிறார். இப்ப பவுல் இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை இவர்களுக்கு நிலை பூட்டுகிறார். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் முதல் முதலாக இந்த பிலிப்பி பட்டணத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அங்க திருச்சபை வளர்ந்து அன்பும் ஐக்கியமும் பெருகியது. இப்போ திருச்சபைக்குள்ளாக பிளவு ஏற்பட்டு இருக்கிறது, திருச்சபைக்குள்ளாக பிரிவினை இருக்கிறது. இப்போ மறுபடியும் என்ன செய்யறாரு அப்படின்னா நீங்க மெய்யாகவே மெய்யான சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தீர்கள் ஆனால் இப்ப எங்க கொண்டு வர்றாரு, மறுபடியும் அவர்கள் எங்க ஆரம்பித்தார்களோ அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துக்கு கொண்டு வர்றாரு. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல அவர் மெய்யான சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் மெய்யான சுவிசேஷத்தை பிரசங்கவில்லை என்றால் பவுல் மெய்யான அப்போஸ்தலர் அல்ல. இப்போ எவ்வளவு விஷயத்தை அவர் உறுதியாக சொல்கிறார், நான் பிரசங்கித்த சுவிசேஷம் மெய்யான சுவிசேஷம், நீங்கள் கேட்ட சுவிசேஷம் மெய்யான சுவிசேஷம், நீங்கள் விசுவாசித்த சத்தியம் மெய்யான சத்தியம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மெய்யானது. இப்படி மெய்யானதா இருந்திருந்தால் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும். அது கடவுளுடைய செயலாக இருக்க வேண்டும். இப்போ அதே கேள்வி நம்ம, நீங்கள் கேட்ட சுவிசேஷம் உண்மையான சுவிசேஷமாக இருந்திருந்தால், நீங்கள் விசுவாசிக்கிற அதே கிறிஸ்து மெய்யான கிறிஸ்துவாக இருந்திருந்தால், நீங்கள் விசுவாசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உண்மையாக இருந்திருந்தால் இந்த திருச்சபை விசுவாசிகள் ஒற்றுமையாக இருப்பது அடிப்படை காரியம். அது அடிப்படை பொறுப்பாக இருக்கிறது. அது தேவனுடைய செயலாக இருக்கிறது. இந்த பிலிப்பியர் 2 அதிகாரம் 1 அடிப்படையாக கற்றுத்தருகிற காரியம் என்று பார்க்கும்போது சபையிலே ஒற்றுமை என்பது கடவுளுடைய செயல்பாடு, சபையிலே ஒற்றுமை என்பது தேவனுடைய செயல்பாடு. கடவுளே அதை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறார். அந்த செயலானது விசுவாசிகள் இடத்தில் காணப்பட வேண்டும். ஒற்றுமை என்பது திருச்சபையின் சாதனை அல்ல, அது கடவுளுடைய ஈவாக இருக்கிறது. இந்த கடவுளுடைய ஈவு எப்படி நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது என்றால் ஊக்கமான உண்மையான ஜெபத்தின் விளைவாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சபை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், அதாவது ஒரு விசுவாசி, ஒரு கூட்டமான விசுவாசிகள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் கடவுளுடைய ரட்சிப்பின் செயலை சரியாக புரிந்து கொண்டிருந்தால் அந்த திருச்சபை ஒற்றுமையை நடைமுறைப்படுத்தும். ஒரு சபை சுவிசேஷத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் அந்த சுவிசேஷத்தின் தன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும். இரண்டாவதாக, எந்த ஒரு சபை ஊக்கமான உண்மையான ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சபை ஒற்றுமையில் வளருகிறதா இருக்கிறது. ஜெபிக்காத சபை ஜெபத்தை உதாசீனப்படுத்துகிற சபை ஒரு காலமும் ஒற்றுமையில் பலப்படாது. இதுதான் முதலாவது பவுல் பிலிப்பிய சபைக்கு சொல்கிற காரியம். ஒற்றுமை வேணும்னா முதலாவது சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கணும். ஒற்றுமை வேணும்னா ஊக்கமான உண்மையான ஜெபத்திற்கு சபை தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் ஒற்றுமையை குறித்து போதித்தாலும், எவ்வளவுதான் ஒற்றுமையை குறித்து விசுவாசிகள் இடத்துல கலந்து ஆலோசித்தாலும், என்னதான் மனித முயற்சி எடுத்தாலும், ஒரு காலத்திலும் ஒற்றுமையானது திருச்சபையிலே பலப்படாது. திருச்சபையிலே ஒற்றுமை பலப்பட வேண்டும் என்றால் இங்கு இருக்கிற எல்லா விசுவாசிகளும் மறுபடியும் சுவிசேஷத்தை சரியான முறையிலே புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம், எப்படி உங்களுடைய ஜெப வாழ்க்கைகள், எப்படி திருச்சபையில் ஜெபத்திற்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஜெபத்தை உதாசீனப்படுத்துகிற எந்த ஒரு திருச்சபையும், ஜெபத்தை உதாசீனப்படுத்துகிற எந்த ஒரு தனி விசுவாசியும் ஒரு நாளும் பலப்பட்டதாக சரித்திரம் இல்லை. ஒரு நாளும் அவன் பலப்பட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் தோற்று போய் கொண்டுதான் இருப்பான். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் ஆனாலும் அந்த விசுவாசி ஒரு பலம்பீடம் உள்ள ஒரு விசுவாசியாக தான் இருக்கிறான். ஜெபம் விசுவாசிகளை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், கெத்செமனே தோட்டத்துல ஏன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், அவர் ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. அவர் கெத்செமனே தோட்டத்தில் சோர்வுடையவராக இருந்தார். அவர் சோர்வுற்று கிடக்கும் போது, ஜெபித்த போது தேவ தூதர்கள் வந்து அவர்களை பலப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஜெபம் திருச்சபையை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஊக்கமான உண்மையான ஜெபம் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளில் காணப்படுவதில்லை. சீர்திருத்தம் மெய்யான சத்தியத்தை போதிக்கிற திருச்சபைகள் ஜபத்திலே தோல்வியுற்று காணப்படுகிறது. நம்மளுடைய திருச்சபையிலும் ஜப கூட்டத்தில் பார்க்கும் போது 3 பேர் 4 பேர். ஜபத்திற்கு திருச்சபை முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் சபை தோற்று கொண்டுதான் போயிட்டு இருக்கும். சபை பலவீனப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஒற்றுமை சீர்குலைந்து போய்கொண்டுதான் இருக்கும். என்னைக்கு ஒரு திருச்சபை ஜபத்தில் ஊக்கமாக உண்மையாக இருக்கிறதோ, ஜபத்திற்கு தன்னை அர்ப்பணித்து இந்த திருச்சபை நிற்கிறதோ, அன்றைக்கு இந்த திருச்சபை வளரும். இந்த திருச்சபை முதிர்ச்சியை நோக்கி பயணிக்கும். இந்த திருச்சபையில் அன்பும் ஒற்றுமையும் வளர்கிறதாக இருக்கும். ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, திருச்சபை வாழ்வாக இருந்தாலும் சரி, அது தோல்வி இல்லைதான் போயிடும். ஜபம் கடவுள் உங்கள் இடத்தில் எதிர்பார்க்கிறதாக, தேவன் உங்களிடத்தில் ஜபத்தை எதிர்பார்க்கிறார். அதுவும் ஊக்கமான உண்மையான ஜபத்தை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக விசுவாசிகளுடைய ஜபத்தை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ ஆதாரங்கள் சொல்ல, தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறார் என்று 9 வருஷமா ஜபித்துக் கொண்டிருந்த சகோதரர் ஜெய்கணேஷ் சவனி அவருடைய வாழ்க்கையில அந்த ஜபத்தின் விளைவாக இன்னைக்கு அவர்களுக்கு குழந்தை. நீங்களும் நானும் ஜபிச்சோம், அவங்க ஜபிச்சாங்க, அந்த ஜபத்தின் விளைவு. இந்த திருச்சபை 16 வருஷமாக இந்த இடத்திற்காக ஜெபித்தது, அதனுடைய விளைவு. ஆனா இந்த திருச்சபை ஊக்கமாக ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த திருச்சபை ஊக்கமாக ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. திருச்சபை ஆத்துமாக்களுக்காகவும், திருச்சபையின் ஒற்றுமைக்காகவும், அன்புக்காகவும் ஊக்கமாக ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். தனிப்பட்ட விருப்பங்களுக்காக அல்ல, தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அல்ல, திருச்சபையின் ஒற்றுமைக்காகவும், திருச்சபையின் அன்பிற்காகவும், திருச்சபையின் முதிர்ச்சிக்காகவும் ஜபிக்க வேண்டும். அதனாலதான் பவுலுடைய ஜபத்துல பார்க்கும்போது அவர் சொல்றார், உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாக வேண்டும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை அங்க ஜபத்துல சொல்லல. அவர் அன்பிற்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். திருச்சபையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் திருச்சபையிலே ஊக்கமான ஜெபம் அவசியமாக இருக்கிறது. திருச்சபையிலே திருச்சபை வளர வேண்டும் என்றால் விசுவாசிகளிடத்தில் ஊக்கமான ஜெபம், பாரமுள்ள ஜெபம் அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மளே இன்னும் டிசால்வ் ஆகி கொண்டுதான் இருக்கும். நம்மளே இன்னும் டைல்யூட் ஆயிட்டு இருக்கும். நம்ம இவ்வளவு சத்தியத்தை கேட்டிருந்தாலும் ஏன் இன்னும் பலன் கொண்டு இல்லை, ஏன் இன்னும் வைராக்கியம் உள்ள ஜனங்களாக இல்லை அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஜபம் ரொம்ப 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 குறைவாக இருக்கிறது. திருச்சபை ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது திருச்சபை வளர்கிறதாக. அதே போல திருச்சபை ரட்சிப்பை புரிந்து கொள்ளும் போது, ரட்சிப்பின் செயல்களை புரிந்து கொள்ளும் போது, ரட்சிப்பினுடைய ரட்சிப்பை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை மாத்திரம் அல்ல, அந்த சிலுவை மரணத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தில் துரோகியாகிய உங்களை அவர் நேசித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலில் பாவியாகி என்னை அவர் பிதாவோடு ஒப்புரவாக்கினார். தாமாகவே முன்வந்தார், தன்னை இழந்து கொடுத்தார். அந்த வல்லமையினால் நீங்களும் நானும் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். அந்த வல்லமையினால் நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்பட்டோம். அங்க தேவனுடைய அன்பு, தேவனுடைய தேர்தல், தேவனுடைய ஆறுதல் எல்லாம் விசுவாசி அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் மீது பரப்பப்பட்டது. திருச்சபையில ஒற்றுமை வேணும்னா அந்த சுவிசேஷத்தின் தன்மையை சரியான முறையிலே புரிந்து கொண்டால் மட்டுமே, அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே திருச்சபையில் ஒற்றுமை வளரும். அடுத்த இரண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் ஏக சிந்தியும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். முதலாவது பார்த்தோம், ஒற்றுமை கடவுளுடைய செயலாக இருக்கிறது. அப்படி ஒற்றுமை கடவுளுடைய செயலாக இருந்தாலும் அந்த ஒற்றுமையில் மனிதனுடைய பொறுப்புகளும் அடங்கி இருக்கிறது. முதலாவது வசனம் தெளிவாக சொல்லிய காரியம், ஒற்றுமை என்பது தேவனுடைய செயல். இரண்டாவது பார்க்கும் பொழுது, அந்த ஒற்றுமையில் மனிதனுடைய பொறுப்புகளும் அடங்கி இருக்கிறது. இந்த நிருபத்தை பவுல் எழுதும் போது அவர் தன்னுடைய எண்ணத்தில் என்ன கொண்டிருந்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் சபையை நல்ல பலமுள்ள ஒற்றுமையுள்ள சபையாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார். ஏன்னா அவர் எப்பாப்பிராவின் இடத்திலிருந்து விஷயம் காரியங்களை கேட்கும் போது அவருக்கு தெரிந்திருக்கிறது திருச்சபைக்குள்ளாக பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல இரண்டு பேரை சொல்லி ஒரே சிந்தையா இருங்கள் என்று சொல்கிறார். முதலாம் அதிகாரத்திலிருந்து ஒன்னாம் வசனத்திலிருந்து ஒற்றுமைக்கு அவர் அடித்தளம் போட்டு பேசிக் கொண்டே இருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் முழுவதுமாக ஒற்றுமையை குறித்து பேசுகிறார். கடைசியாக அவருடைய முடிவுகளையும் ஒற்றுமையை மையமாக வைத்து பேசுகிறார். அப்ப பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது அவருடைய எண்ணத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா, திருச்சபையை பலமுள்ள ஒற்றுமை உள்ள ஐக்கியமாக உருவாக்க வேண்டும் என்ற அவர் எண்ணத்தை கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, திருச்சபையில் பொறாமையினாலும் சுயநலத்தினாலும் சுய விருப்பங்களினாலும் சபை சிதைந்து போகும் நிலையில் இருந்தது. அந்த பிலிப்பிய சபை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, சுய விருப்பங்களினாலும் சுயநலத்தினாலும் பெருமையினாலும் திருச்சபை சிதைந்து போகும் நிலையில் இருந்தது. ஒற்றுமையற்ற நிலை மகிழ்ச்சியை குறைத்துவிடும், ஒற்றுமை மகிழ்ச்சியை நிறைவாக்கும். அதனாலதான் சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக. நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருங்கள் என்று மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் மறுபடியும் சொல்றேன். ஏன் ஒற்றுமையா இருக்கும் போது அந்த சந்தோஷம் நிறைவாகும். அதனாலதான் இரண்டாம் அதிகாரம் கடைசியில இரண்டாம் வசனம் கடைசியில பார்க்கும் போது, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எப்படி என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பார்க்கும் பொழுது முதலாவது சொல்கிறார், எப்படி அந்த சந்தோஷத்தை ஒற்றுமையை நிறைவாக்குவது. மூன்றாம் இரண்டாம் வசனத்துல மூன்று காரியங்களை சொல்கிறார். முதலாவது, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருந்து. சிந்தை என்ற வார்த்தை பவுலோடைய விருப்பங்களை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த பிலிப்பியர் நிருபத்தில் இந்த சிந்தை என்ற வார்த்தையை எட்டு முறை பயன்படுத்தி இருக்கிறார். முதலாவது ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பார்க்கும் போது, நினைக்கிறது உங்களை பற்றி நினைப்பது என்று சொல்லியிருக்கிறார். அது சிந்தையை குறித்து பேசுகிறது. இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல இரண்டு முறை அந்த சிந்தையை பற்றி பேசுகிறார். ஏக சிந்தையும் ஒன்றே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க தருவது என்று பேசுகிறார். மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் என்று சொல்லியிருக்கிறார். மூன்று பத்தொன்பதும் அதே சிந்தையை குறித்து பேசுகிறது. நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல பார்க்கும் போது, நீங்கள் ஒரே சிந்தையா இருக்க. நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பார்க்கும் பொழுது, எண்ணம் கொண்டு இருந்தால் என்று சொல்ல. இந்த எல்லா வார்த்தையும் ஒரே விஷயத்தை தான் மையப்படுத்தி பேசுகிறது. இந்த எல்லா வார்த்தையும் சிந்தை என்ற காரியத்தை குறித்து பேசுகிறது. ஏக சிந்தை என்று கூறும்போது பவுல், நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை யோசித்திருக்க வேண்டும், ஒரே உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லல. மனிதனுடைய வித்தியாசமான சிந்தனைகளை அவர் மட்டுப்படுத்தவில்லை. அவர் ஏக சிந்தை என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே மனப்பான்மையோடு இருங்கள் என்று சொல்கிறார். ஒரே மனப்பான்மையோடு இலட்சியத்தை தேடுங்கள் என்று சொல்கிறார். இப்ப ஏக சிந்தை என்று சொல்லும் போது எனக்கு என்ன மாதிரியான திங்கிங் இருக்கோ அதே மாதிரியான திங்கிங் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லல. நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே யோசனை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றார் என்றால் லைக் மைண்டட் பீப்புள் என்று சொல்கிறார். ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிற ஒரே கூட்டமாக இருங்கள் என்று சொல்கிறார். அந்த லட்சியத்தை நிறைவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கமாக இருங்கள் என்று சொல்கிறார். விசுவாசிகளுடைய பொறுப்பு சபையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசிகள் அனைவருமாக ஒன்றிணைந்து லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த லட்சியம் ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்ப ஏக சிந்தை என்று சொல்லும் போது இந்த ஏக சிந்தை எல்லாரும் ஒன்றாக இணைந்து பயணித்தல், ஒன்றாக இணைந்து அந்த லட்சியத்தையும் நோக்கத்தையும் நோக்கி பின்தொடருதல் என்று சொல்றார். இப்ப ஒரே மாதிரியான சிந்தனையை குறித்து பேசாமல் அங்க ஒரே மாதிரியான லட்சியத்தை நோக்கமாக வைத்திருங்கள். இப்ப திருச்சபையோடைய லட்சியம் என்ன? கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் திருச்சபையினுடைய அடிப்படை நோக்கம். விசுவாசியினுடைய அடிப்படை நோக்கம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்தி வாழ்வது? கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்வதன் மூலமாக, கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலித்து வாழ்வதன் மூலமாக. கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தாரோ அதையே நீங்கள் மற்ற விசுவாசிகளிடத்தில் செய்து வாழ்வதன் மூலமாக நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க முடியும். திருச்சபையில நாம் ஒன்று என்று சொல்லும் போது இங்க எந்த ஒரு எல்லா விசுவாசிகளும் வித்தியாசமான நோக்கங்களால் கொண்டிருக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரே நோக்கம், உங்களுக்குள்ளாக ஒரே பரிசுத்தா, நம்மளுக்குள்ளாக ஒரே பரிசுத்தாவர் இருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் ஒரே நோக்கத்தை மையமாக கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் சந்தோஷம் நிறைவாகும். இப்ப நான் ஒரு லட்சியத்தோடும் நீங்க ஒரு லட்சியத்தோடும் வாழ்ந்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்றாக பயணிக்க முடியாது. ஒரு பஸ்ல ஏறுறோம், இப்ப மதுரைக்கு போற பஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போற பஸ்ல லாரி ஏறாம வேற வேற ஊரு போற பஸ்ல ஏற அந்த பஸ் டிரைவரால் நிம்மதியா பஸ் ஓட்ட முடியாது. இப்ப நான் ஒருத்த ஏறிட்டு நான் சென்னை போனாலும் சரி, இங்க எதுக்கு என்னை மதுரையில கொண்டு வந்து இறக்கி விட்டீங்கன்னு கேட்பேன். எல்லாரோடைய பயணங்கள் மாறிப்படும். இப்ப மதுரைக்கு போகணும் அப்படின்னா அந்த மதுரைக்கு போற பஸ்ல கரெக்டா எல்லாரும் ஏறணும். சென்னைக்கு போகணும்னா சென்னைக்கு போற பஸ்ல ஏறணும். அப்பதான் நீங்க நினைக்கிற இடத்துல போய் சேர முடியும். அப்பதான் உங்களுடைய லட்சியம் நிறைவாகும். இப்ப திருச்சபையில விசுவாசிகள் என்று சொல்கிற நீங்கள் நானும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நோக்கமாக வைத்திருந்தால் மட்டுமே சந்தோஷமாக பயணிக்க முடியும். அப்போ மட்டும்தான் சந்தோஷமாக போக முடியும். அப்பதான் பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக சரி செய்து கொள்ள முடியும். இப்ப ஏன் பிரச்சனைகள் மத்தியில திருச்சபையில இருந்து வழி விலகி போறாங்க, பின்வாங்கி போறாங்க, திருச்சபை விட்டு பிரிந்து போறார்கள் என்றால் அவருடைய நோக்கம் கிறிஸ்துவை மையப்படுத்தியது அல்ல, அவளுடைய நோக்கமும் எண்ணமும் கிறிஸ்துவாக இல்லை. இப்ப பலவீனப்பட்டு போறீங்க, பின்வாங்கி போறீங்க அப்படின்னா ஒரு செக்மேட், உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? நீங்க எதை நோக்கமா வைத்து திருச்சபையில் இருக்கீங்க? எல்லாருக்கும் இந்த கேள்வி தேவை. விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாமும், இந்த திருச்சபையில தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிற நாமும் எதுக்காக நான் இந்த திருச்சபைக்கு வரேன், என்ன நோக்கத்திற்காக நான் இந்த திருச்சபையில ஒரு விசுவாசியாக இருக்கிறேன், என்னுடைய நோக்கம் இந்த திருச்சபையில என்ன? என்னுடைய நோக்கமும் இந்த திருச்சபையினுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கிறார். முதலாவது இந்த திருச்சபையினுடைய நோக்கம் என்ன? இந்த திருச்சபையினுடைய நோக்கம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்னா பயணிக்க முடியாது, அங்க ஒற்றுமை வளரவே வளராது. உங்களுடைய பொறுப்பு, மனிதனுடைய பொறுப்பு என்னன்னு பார்க்கும்போது, விசுவாசியுடைய கடமை என்னன்னு பார்க்கும்போது, ஒரே லட்சியத்தை ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும். அந்த ஏக சிந்தை கிறிஸ்துவாக இருக்கும். இங்கே வந்துட்டு மனுஷனை பிரியப்படுத்துறதோ, மனுஷனை ஆறுதல் படுத்துறதோ, மனுஷனை பெருமையா பேசுறதோ இங்க இடம் இல்லை. அதுக்கு இந்த திருச்சபை ஒரு நாளும் இடம் கொடுக்காது. இந்த திருச்சபையில ஏக சிந்தை உள்ளவர்களாக ஒன்றாக இணைந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு இந்த திருச்சபை இடம் கொடுக்கும். அதை விட்டு எந்த வித தனிப்பட்ட நபரையோ, எந்த வித தனிப்பட்ட மனிதனுடைய பெருமைக்கோ இந்த திருச்சபையில் இடம் இல்லை. விசுவாசிகள், இந்த திருச்சபையில் அங்கமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், முதலாவது இந்த திருச்சபையின் நோக்கம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது பிலிப்பியர் 2 அதிகாரம் இரண்டாம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஏங்க அன்புள்ளவர்களாக இருந்து.
முதலாவது சொல்றார்,
ஒரே சிந்தனை பார்த்து பார்க்கிறோம், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மறுபடியும் அன்பை குறித்து பேசுகிறார். ஒன்னாம் வசனத்துல பேசின அதே அன்பதான் மறுபடியும் இங்க பேசுறார். அவருடைய ஜெபத்தில் சபையினுடைய அன்பை அன்பு வளர கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல ஒரு அடிப்படை காரணம் என்ன, எதுக்கு அவர் ஜெபிக்கிறார்னா, திருச்சபை அன்பு வளர வேண்டும் என்றால் கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். இப்ப இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல இரண்டாம் வசனத்துல சொல்ற அந்த அன்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த அன்பு வளர வேண்டும் என்றால் விசுவாசிகள் ஒரு சில காரியத்தை செய்ய வேண்டும், விசுவாசிகள் ஒரு சில பொறுப்புகளை செய்ய வேண்டும். விசுவாசிகள் அந்த அன்பை வளர செய்யறதற்கு விசுவாசிகள் ஒரு சில காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி தன்னுடைய அன்பை இந்த உலகத்திற்கு கொடுத்தார், கிறிஸ்து எப்படி இந்த அன்பை உங்களுக்கு கொடுத்தார், பிலிப்பி இரண்டாம் அதிகாரம், நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். கிறிஸ்து எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் உடைந்து இருக்கும் உறவுகளை ஒற்றுமைப்படுத்த நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைய வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்தார். அது அடிமையின் ரூபம் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்து ஒற்றுமையாக்குவது. இப்ப அன்பு என்று பார்க்கும் பொழுது நான் ஒரு நிலையில இருப்பேன், அந்த நிலையிலிருந்து மாறாம நான் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினைச்சா அது ஒரு காலத்திலும் அது சரியாகவே ஆகாது. கிறிஸ்து அப்படி சரி செய்யவே இல்லை. நான் கடவுளாக இருந்து இந்த உலகத்தை ஒன்று சேர்ப்பேன் என்று சொல்லவே இல்லை. நான் கடவுளாக இருந்து பாவிகளை நான் சரி செய்வேன், மன்னிப்பேன் என்று சொல்லவில்லை. அவர் கடவுளாக இருந்தவர் மனுஷனாக தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா விசுவாசிகள் அன்பிலே தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்து ஒப்புரவாகும். அன்பிலே தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்து விசுவாசிகள் இடத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தன்னை வெறுத்து கிறிஸ்துவை போல அடிமையின் ரூபம் எடுத்து யார் இடத்துல நம்ம அன்பு செலுத்துறோம்? பகைவன் இடத்துல இல்ல, ஒரே குடும்பத்தை சார்ந்த விசுவாசிகள் இடத்துல, ஒரே தேவனை தேவனாக கொண்டிருக்கிற ஜனங்கள் இடத்துல அந்த அன்பை அன்பினாலே நம்முடைய நிலையில் இருந்து இறங்கி வந்து அன்பை மற்றவர்களிடத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசிகள் முதலாவது ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அன்பை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய நிலையில் இருந்து மாறி, தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து எப்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நிலையில் மாறி தாழ்ந்து போய் அன்பை வெளிப்படுத்தணும். அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப 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 கஷ்டம். அதனாலதான் அன்பு ஒரு செயல்முறை. லவ் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ். இந்த இந்த இடத்துல மட்டும்தான் அந்த வார்த்தை வித்தியாசமா படுது. லவ் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ் சொல்லப்படுது. மிச்ச எல்லா இடத்துலயும் இஸ் அ ப்ராசஸ் தான் சொல்லப்படுது. The love அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்பானது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரசித்தமான செயல்முறையாக எத்தனை பேர் முதலாவது இப்படி தம்முடைய குடும்பத்துல இந்த மாதிரியான அன்பை வெளிப்படுத்தும். நம்மளுடைய குடும்பத்துல இந்த மாதிரியான அன்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் சமுதாயத்திலும் திருச்சபையில் இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த முடியாது. நீங்களும் நானும் என்ன அன்பை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அடுத்து மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து ஒன்றாக இணைந்து ஒரே நோக்கத்தோடு கிறிஸ்துவை மையமாக கொண்டு நாம் ஒன்றாக வாழும் பொழுது இசைந்த ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒன் சோல் அப்படின்னு சொல்லு. இப்ப கடந்த வாரத்துல பார்த்து 27 வசனத்துல பார்க்கும் போது கூட போராடி ஒன்றாக சேர்ந்து சண்டை செய்யும் போது ஒரே மனிதனாக இணைந்து நாம் போராடுகிற போது அந்த போராட்டத்தில் ஈஸியாக வெற்றி கொள்ள முடியும். அதே போல நாம் ஒன்றாக இணைந்து ஒரே ஆத்துமாக்களாக இசைந்து வாழும் பொழுது நாம் ஒற்றுமையை பலப்படுத்துபவர்களாக இருக்க முடியும். இப்ப ஒன்றாக இணைந்து அப்படின்னா நம்ம ஒரு சில காரியத்தை ஒத்துக்கொள்ளணும். நாம் இணைந்து வாழும் போது ஒரு சில காரியத்தை அடிப்படையிலே நாம் ஒத்துக்கொண்டு வாழ வேண்டும். என்ன காரியத்தை அடிப்படையில் ஒத்துக்கொண்டு வாழ வேண்டும்? எதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவத்துவத்துக்கும் அந்த கத்தத்துவத்துக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து ஒன்றாக வாழ வேண்டும். இப்ப நான் இசைந்து வாழ வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர் ராஜா என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசிகளாகி நீங்களும் நானும் ரட்சிப்புல புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு சாராம்சம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்வின் ராஜாவாக இருக்கிறார். அதை நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒத்துக்கொள்வோம், இயேசு கிறிஸ்து ராஜா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த ஆண்டவருடைய ஆளுகைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க முடியுமா? ஒன்றாக இசைந்து என்று சொல்லும் போது இந்த மனப்பாங்கோடு, இந்த ஒப்புதலோடு விசுவாசிகளாகிய நீங்களும் நாங்கள் இசைந்து வாழும் போது திருச்சபையிலே ஒற்றுமை வளருகிறதாக இருக்கிறது, இந்த ஒற்றுமை பலப்படுகிறதாக இருக்கிறது. ஒற்றுமை பலப்படும் போது தேவன் திருச்சபையில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இந்த ஒற்றுமை பலப்படும் போது தேவன் திருச்சபையிலே மகிமை புரிந்தவராய், சந்தோஷத்தில் நிறைவுள்ளவராய், திருச்சபை உறவுகள் பலப்படுகிறதாய் இருக்கிறது. திருச்சபையில உறவுகள் பலப்படணும் அப்படின்னா முதலாவது ஒரே நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை தேவன் அவர் ஆண்டவர் என்று ஒத்துக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத அநேகர் இங்கே இருக்கின்ற ஒரு காலத்திலும் ஏக சிந்தை உள்ளவராக கிறிஸ்துவனுடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையில நாங்க எதிர்பார்க்கவே முடியாது. நீங்க மதுரைக்கு போற பஸ்ல ஏறாம வேற மதுரைக்கு போகாம நீங்க வேற எங்கேயோ போற ஒரு ஆள் தவறான பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கீங்க. இதுல ஒன்றாக இணைந்து உங்களால பயணிக்கவே முடியாது. நீங்க உங்களால கம்ஃபர்டபுளா உட்கார முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஒத்துக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை உங்களால் பிரதிபலிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் பிரதிபலித்து வாழ வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவன் என்று விசுவாசிக்கவும். நீங்கள் எவ்வளவு பெரிய மோசமான பாவியாக இருந்தாலும் அவர் உங்களை தேடி வந்தார், அவர் என்னை தேடி வந்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து, அவர் மூலமாக மட்டுமே எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை விசுவாசித்து வாழும் போது மட்டுமே நீங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு புரிந்து கொள்ள முடியாது. அப்படி மெய்யாய் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒற்றுமையும் ஒப்புரவாகுதலும் காணப்படாது. ஒற்றுமையும் ஒப்புரவாகுதலும் காணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிகளாகி நீங்களும் நானும் ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒற்றுமை காணப்படல, ஏன்னா இன்னும் சக விசுவாசிகளிடத்தில் ஐக்கியமோடனும் அந்த ஒப்புரவாகுதலை நான் இன்னும் பிரதிபலிக்கவில்லை என்றால், நான் முதலாவது சுவிசேஷத்தை சரியான முறையிலே சுவிசேஷத்தின் தன்மைகளை புரிந்திருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். அதனால்தான் மறுபடியும் மறுபடியுமாக விசுவாசிகள் சுவிசேஷத்தை வாசிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறது, சுவிசேஷத்தை கேட்க தூண்டப்படுகிறார்கள். நீங்கள் சுவிசேஷத்தின் தன்மையை சரியான முறையிலே புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த சுவிசேஷத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களால் சுவிசேஷத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. அடுத்து நம்மளுடைய பொறுப்புகள் இருக்கிறது. திருச்சபை விசுவாசிகள் ஒற்றுமையிலே பலப்பட வேண்டும் என்றால் திருச்சபை விசுவாசிகளுக்கு அடிப்படை பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரே சிந்தை இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நீங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி கிறிஸ்து எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இசைந்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை யோசித்து, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை ஒத்துக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தோம். அவருடைய ஆளுகைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் சுலபமாக சொல்லலாம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது ஏன் ஒப்புரவாகுதல் கஷ்டமா இருக்கு? ஒரே சிந்தை இல்ல, கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படுத்தல, ரட்சிப்பை புரிஞ்சு கொள்ளல. நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில பலவீனத்தோடு நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் விசுவாசிகள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. மறுபடியும் விசுவாசிகள் ரட்சிப்பின் தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பின் தன்மை என்ன என்று யோசித்து கிறிஸ்து உங்களுக்காக தனிப்பட்ட மனிதனுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை யோசிக்கும். கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சார் என்று யோசிக்கும். நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தேன், எப்படிப்பட்ட மனிதனை கிறிஸ்து ரட்சித்தார் என்பதை யோசித்து பாருங்கள். கூட்டாக வாழும் போது, சபை விசுவாசிகள் ஒற்றுமையாக ஒரே ஐக்கியத்தில் வாழும் போது, விசுவாசிகள் ஒற்றுமைக்காக ஊக்கத்துடனும் உண்மையாகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜபம் சபையை பலப்படுத்தும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.